வணக்கம். தினமலர் மதியம் ஒரு மணி செய்திகள். கொடைக்கானலில் முதல்வர் ஸ்டாலின் சைக்கிள் பயணம். ஓய்வெடுப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் கொடைக்கானல் வந்துள்ளார். கடந்த 2 நாட்களாக நட்சத்திர ஏரி மனோரஞ்சிதம் அணை பகுதியில் முதல்வர் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டார். இன்று காலை ஸ்டாலின் நட்சத்திர ஏரி பகுதியில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் அவருடன் செல்போனில் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பின்னர் நட்சத்திர ஏரியை சுற்றி சைக்கிள் பயணம் மேற்கொண்டார். முதல்வர் ஸ்டாலின் சைக்கிள் பயணம் செல்வதை அறிந்த பொதுமக்கள் சாலையோரம் நின்று அவருக்கு கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அவரும் பொதுமக்களை பார்த்து கையசைத்தவாறே சைக்கிள் பயணம் செய்தார்.
மாணவர்களுக்கு கோடைக்கால பயிலரங்கம் சென்னை பிர்லா கோளரங்கில் ஏற்பாடு. சென்னை பிர்லா கோளரங்க வளாகத்தில் உள்ள பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் மாணவர்களுக்கு கோடைக்கால சிறப்பு பயிலரங்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. May 5, 6 ரோபோட்டிக்ஸ், May 7, 8 3D அச்சிடல் தொழில்நுட்பம், May 12, 13 செயற்கை நுண்ணறிவு, May 14, 15 ரோபோட்டிக்ஸ் அண்ட் ட்ரோன் ஆகிய பயிலரங்கங்கள் நடக்க உள்ளன. May 16 ஃபோல்ஸ்கோப், May 19 ராக்கெட் தயாரிப்பு, May 20 தொலைநோக்கி பயிலரங்கம், May 21-23 அறிவியல் முகாம்கள் நடக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. பயிலரங்கில் 6 முதல் 10 வரையிலான மாணவர்கள் பங்கேற்கலாம். பயிற்சி நேரம், விண்ணப்பிக்கும் முறை மற்றும் கட்டணம் உள்ளிட்ட விவரங்களை www.tnstc.tn.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம்.
கள்ளத்தனமாக மது விற்பனை, கடைகளை அடித்து நொறுக்கிய பெண்கள். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியில் மதுபானங்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்யும் சந்து கடைகள் ஆங்காங்கே செயல்பட்டு வருகின்றன. இந்த கடைகளால் குழந்தைகளின் கல்வி, வீட்டு நிம்மதி ஆகியவை பாழாவதாக கூறி போலீசில் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வந்தனர். இருப்பினும் சந்து கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் உள்ளிட்டோர் பென்னாகரத்தை அடுத்த போடூர் பகுதியில் செயல்படும் 4 சந்து கடைகளை கல்வீசி தாக்கி நொறுக்கினர். ஒரு கடையில் மது விற்பனையில் ஈடுபட்டவர் பெண்களிடம் தகராறு செய்ததால் அவரை தாக்க முயன்றனர். அவர் மானாவாரி விளை நிலங்களில் குதித்து தப்ப முயன்ற போது பெண்கள் அவரை விரட்டிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பென்னாகரம் போலீசார் போடூர் பகுதியில் சந்து கடைகள் நடத்தி வந்த மாதேஷ், சௌதாமணி, கோவிந்தராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 56 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை அமல், திமுக அதிமுக எதிர்ப்பு. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக CBSE பாடத்திட்டத்தை பின்பற்றுகின்றன. இந்நிலையில் CBSE பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை 2 வாரங்களுக்குள் அமல்படுத்த CBSE வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 3வதாக ஹிந்தி மொழி கற்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு புதுச்சேரி திமுக அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச்செயலர் அன்பழகன் மும்மொழி அறிவிப்பால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது, இதில் புதுச்சேரி அரசு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மும்மொழி கொள்கை நிலைப்பாட்டை மத்திய அரசு வாபஸ் பெறாவிட்டால் புதுச்சேரியில் மிகப்பெரிய மொழி உரிமை போராட்டம் நடத்தப்படும் என்று திமுக மாநில அமைப்பாளர் சிவா கூறியுள்ளார்.
செலவு கணக்கு தாக்கல் செய்யாத 529 வேட்பாளர்கள் தகுதி நீக்கம், தேர்தல் கமிஷன் நடவடிக்கை. கடந்த லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்களில் போட்டியிட்டு நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய தவறிய 529 வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்து தேர்தல் கமிஷன் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இவர்கள் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபை தேர்தல்களில் வாக்களிக்கவோ போட்டியிடவோ முடியாது. தகுதி நீக்கப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களில் 33 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். தேர்தல் கமிஷன் விதிகளின்படி தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளரும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் தங்களது தேர்தல் செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும்.
தேர்வு மையத்தில் மாணவர்களின் பூநூலை அகற்ற உத்தரவிட்ட விவகாரம், கல்வி அதிகாரிகள் 3 பேர் கைது. பெங்களூரில் கடந்த வாரம் தொழிற்கல்விக்கான பொது நுழைவு தேர்வு நடந்தது. மடிவாலா பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையத்தில் பிராமண மாணவர்கள் பூநூலை அகற்றுமாறு தேர்வு மைய அதிகாரிகள் உத்தரவிட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க மூத்த அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. மாவட்ட கலெக்டர் ஜெகதீஷா தலைமையில் விசாரணை நடத்தி அறிக்கை அளித்துள்ளனர். அதில் உள்நோக்கத்தோடுதான் மாணவர்களின் பூநூல் அகற்ற உத்தரவிட்டதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக பெங்களூரில் உள்ள தனியார் கல்லூரியின் கல்வி அதிகாரிகள் 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். பணியிலிருந்து 3 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் நடந்த தனியார் கல்வி நிறுவனத்தில் அடுத்த ஆண்டு முதல் பொது நுழைவுத் தேர்வை நடத்த அனுமதி இல்லை என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது.
தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு, ஐரோப்பிய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குறுகிய கால வானிலை முன்னறிவிப்புகளுக்கான ஐரோப்பிய மையம் இந்தியாவில் பருவமழை தொடங்குவதற்கான கணிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்தமான் பகுதியில் May 18 to 25 பருவமழை துவங்கிவிடும். கேரளத்துக்கும் தென்தமிழகத்தில் சில மாவட்டங்களுக்கும் May 25 மழை துவங்கிவிடும் என ஐரோப்பிய மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதிக்கும் கிழக்கு பகுதிக்கும் இடைப்பட்ட கடலின் மேற்பரப்பில் ஏற்படும் வெப்பநிலை மாறுபாடு ஐவோடி எனப்படும் இந்தியன் ஓஷன் டைபோல் ஆகும். தற்போது இந்த சூழல் உள்ளதால் தென்மேற்கு பருவமழை இந்தியாவுக்கு நல்ல மழைப்பொழிவை தரும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர்.
இறுதி ஊர்வலங்களில் பொதுமக்களுக்கு தொந்தரவு, ஹைகோர்ட் எச்சரிக்கை. மதுரை மாவட்டம் பெருங்குடி அருகே கடந்த மார்ச்சில் நடந்த இறுதி ஊர்வலத்தின் போது அவ்வழியே வந்த கல்லூரி பஸ் அடித்து நொறுக்கப்பட்டது. டிரைவரையும் பஸ்ஸில் இருந்த மாணவியரையும் இறுதி ஊர்வலத்தில் வந்த போதை ஆசாமிகள் தாக்கினர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவர் ஜாமீன் கோரி ஹைகோர்ட் மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தனர். நீதிபதி கே.கே. ராமகிருஷ்ணன் விசாரித்து ஜாமீன் கோரிக்கையை நிராகரித்தார். இறுதி ஊர்வலங்களில் பொது சாலைகளை மறிப்பது, அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துவது போன்றவற்றை ஏற்க முடியாது என்று நீதிபதி கூறினார். இறுதி ஊர்வலத்தில் பிறருக்கு தொந்தரவின்றி கட்டுப்பாடுடன் நடக்க வேண்டும். சாலையில் கொட்டும் பூக்களை போலீசார் மற்றும் உள்ளாட்சித்துறையினர் சுத்தம் செய்ய வேண்டும் என்று ஹைகோர்ட் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. எனவே இறுதிச் சடங்கு விதிகளை முறைப்படுத்தும் விதிகள் அடங்கிய சட்டம் இயற்றுவது குறித்து தமிழக அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டு July 31 வழக்கை ஒத்திவைத்தார். 9000 ரன்களை கடந்த முதல் வீரர், IPL தொடரில் விராட் கோலி சாதனை. IPL கிரிக்கெட் தொடரில் நேற்று டெல்லியில் நடந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பெங்களூரு RCB அணிகள் மோதின. RCB அணி வீரர் விராட் கோலி தனது 11வது ரன்னை எடுத்தபோது 9000 ரன்களை கடந்து சாதனை படைத்தார். அவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். 2008 IPL தொடங்கப்பட்டது முதல் இன்று வரை ஒரே அணிக்காக விளையாடி வரும் ஒரே வீரர் விராட் கோலி மட்டுமே. IPL வரலாற்றில் கோலியை தவிர வேறு எந்த நிவீரரும் இதுவரை 8000 ரன்களை கூட நெருங்கவில்லை. தற்போதைய நிலையில் கோலிக்கு அடுத்தபடியாக ரோஹித் சர்மா 7183 ரன்களை கடந்து 2வது இடத்தில் உள்ளார்.
இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தோல்வி, தொடரை கைப்பற்றியது தென்னாப்பிரிக்கா. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடி வருகிறது. நேற்று நடந்த கடைசி போட்டியில் முதலில் ஆடிய தென்னாப்பிரிக்கா 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 155 ரன்கள் எடுத்தது. இந்தியா தரப்பில் ரேணுகா சிங், சரணி, தீப்தி சர்மா தலா 2 விக்கெட் எடுத்தனர். பின்னர் 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய மகளிர் அணி களமிறங்கியது. தொடக்க வீராங்கனைகள் ஷபாலி வர்மா 4, அனுஷ்கா சர்மா 17, அடுத்து வந்த ஜமீமா ரோட்ரிகஸ் 1 ரன் எடுத்து அவுட் ஆகினர். இந்திய வீராங்கனைகளில் பாரதி ஃபுல்மாலி அதிகபட்சமாக 40 ரன்கள் எடுத்தார். மற்றவர்கள் சொற்ப ரன்களில் அவுட் ஆகினர். 20 ஓவர் முடிவில் இந்திய அணி 8 விக்கெட் இழப்புக்கு 132 ரன் மட்டுமே எடுத்தது. இதனால் தென்னாப்பிரிக்கா 23 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 4-1 என்ற கணக்கில் தொடரையும் தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியது.
மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டி காலிறுதிக்கு சபலென்கா தகுதி. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் ஸ்பெயினில் நடக்கிறது. வரும் 18 தொடங்க உள்ள பிரெஞ்சு ஓபன் போட்டிக்கு தயாராகும் வகையில் களிமண் தரையில் இந்த போட்டிகள் நடக்கின்றன. நேற்று பெண்கள் ஒற்றையர் பிரிவில் உலகின் No. 1 வீராங்கனை பெலாரஸின் சபலென்கா 14வது இடத்தில் உள்ள ஜப்பானின் ஒசாகா மோதினர். முதல் செட்டை 7-6 என்ற கணக்கில் ஒசாகா கைப்பற்றினார். பின்னர் நடந்த டை பிரேக்கரிலும் 6-3, 6-2 என எளிதாக கைப்பற்றினார். 2 மணி நேரம் 22 நிமிடம் நீடித்த இந்த போட்டியில் சபலென்கா வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். மற்ற போட்டிகளில் கனடாவின் லேலா, செக் நாட்டின் கரோலினா, ஆஸ்திரியாவின் பொடபோவா, அமெரிக்காவின் பாப்டிஸ்ட் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர்.
ஆசிய பீச் விளையாட்டு போட்டி கபடியில் இந்திய பெண்கள் அணி அபாரம். ஆசிய பீச் விளையாட்டு 6வது சீசன் சீனாவின் சான்யா நகரில் நடக்கிறது. 45 நாடுகளிலிருந்து 1790 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 4 போட்டிகளில் 18 வீரர், 13 வீராங்கனைகள் என 33 பேர் பங்கேற்றுள்ளனர். பெண்களுக்கான கபடியில் ஏ பிரிவில் இடம்பெற்ற இந்திய அணி 2 லீக் போட்டியிலும் வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. அரையிறுதியில் வங்கதேசத்தை இந்திய அணி வீழ்த்தியது. நேற்று நடந்த ஃபைனலில் இந்தியா இலங்கை அணிகள் மோதின. இதில் 47-33 என்ற கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்று தங்கம் வென்றது. ஆண்களுக்கான கபடி அரையிறுதியில் இந்திய அணி பாகிஸ்தானை வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. நேற்று நடந்த ஃபைனலில் இந்தியா ஈரான் அணிகள் மோதின. இதில் 31-44 என்ற கோல் கணக்கில் ஈரான் வெற்றி பெற்றது.
சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 4 தேதி காலை 8 மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு. தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த 23 தேதி நடந்தது. தமிழகத்துடன் கேரளம், புதுச்சேரி, அசாம் மற்றும் மேற்குவங்க சட்டசபைகளுக்கும் தேர்தல் நடந்துள்ளது. 5 மாநில தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 4 தேதி நடக்கிறது. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை நடப்பது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். வாக்குகள் எண்ணும் பணி சரியாக காலை 8 மணிக்கு துவங்கும். தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கடைசி சுற்று வாக்குகள் எண்ணப்படும். ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் தனித்தனி மேஜைகளில் எண்ணப்படும். இரண்டுக்கும் தனித்தனி உதவி தேர்தல் அலுவலர்கள் பணி அமர்த்தப்படுவர். 3.36 லட்சம் தேர்தல் அலுவலர்கள் தபால் வாக்குகளாகவும், 1.10 லட்சம் அலுவலர்கள் தேர்தல் பணி சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடியிலும் வாக்களித்துள்ளனர். 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 1.73 லட்சம் பேர் வீட்டில் இருந்தபடி தபால் வாக்கு செலுத்தியுள்ளனர் என்று அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார்.
திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விஜய் சாமி தரிசனம். அதிகாலையில் பட்டு வேட்டி சட்டையுடன் வழிபாடு. தாவைக்க தலைவர் விஜய் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று சாமி தரிசனம் செய்தார். நேற்றிரவு சென்னையிலிருந்து தனி விமானத்தில் மதுரை வந்த அவர் இன்று அதிகாலை காரில் திருச்செந்தூர் வந்தார். அவருக்கு தாவைக்க தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பட்டு வேட்டி மற்றும் சட்டையில் வந்திருந்த விஜய் மூலவர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டதுடன் வெற்றிவேல் வழங்கி கௌரவித்தனர். பின்னர் திருச்செந்தூர் கடற்கரைக்கு சென்று விஜய் வழிபாடு செய்தார். விஜயை பார்க்க 1000கணக்கான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கோவில் வளாகத்தில் திரண்டனர். அவரை காண மக்கள் முண்டியடித்ததால் நெரிசல் ஏற்பட்டது. விஜய் வருகையை முன்னிட்டு திருச்செந்தூர் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேர்தலில் வெற்றி கிடைக்க வேண்டி விஜய் சார்பில் திருச்செந்தூர் கோவிலில் இன்று சிறப்பு யாகமும் நடக்கிறது.
மேற்கு வங்கத்தில் நாளை 2 கட்ட வாக்குப்பதிவு. நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. மேற்கு வங்க சட்டசபை தேர்தல் 2 கட்டங்களாக நடக்கிறது. மொத்தம் 294 தொகுதிகளில் 152 தொகுதிகளுக்கு கடந்த 23 தேதி வாக்குப்பதிவு நடந்தது. மீதமுள்ள 142 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடக்கிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடக்கிறது. இதனையொட்டி நேற்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. இந்த தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் ஆகியன தனித்தனியாக போட்டியிடுகின்றன. திரிணாமுல், பாஜக இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. முதல்வர் மம்தா பானர்ஜி நேற்று தனது சொந்த தொகுதியான பவானிபூரில் நடைப்பயணம் மேற்கொண்டும் ஸ்கூட்டரில் பயணம் செய்தும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி ராணா காட், ஹூக்லி, அராம்பாஷ், மகேஷ் தலா ஆகிய இடங்களில் பிரச்சாரம் செய்தார். பிரதமர் மோடி ஜெகத்தால் பகுதியில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசினார். மத்திய அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ நடத்தி ஆதரவு திரட்டினார். வாக்குப்பதிவின் போது வன்முறை ஏற்படாமல் தடுக்க துணை ராணுவ படையினர் முக்கிய இடங்களில் குவிக்கப்பட்டுள்ளனர்.
ரஷ்ய அதிபருடன் ஈரான் வெளியுறவு அமைச்சர் சந்திப்பு. போர் நிறுத்த நடவடிக்கை குறித்து ஆலோசனை. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி நேற்று ரஷ்யா சென்று அதிபர் புட்டினை சந்தித்து பேசினார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடந்த இந்த சந்திப்பில் பிராந்திய நெருக்கடி குறித்தும் போர் நிறுத்தம் கொண்டு வந்து அமைதியை மீட்டெடுப்பது குறித்தும் இருதரப்பிலும் பேச்சு நடத்தினர். ஆசிய நாடுகளிடையே நிலைத்தன்மையையும் அமைதியையும் மேம்படுத்துவதில் ஈரான் மற்றும் பிற பிராந்திய நாடுகளுக்கு ரஷ்யாவின் ஆதரவு தொடரும் என அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஈரான் தற்போதைய கடினமான சூழ்நிலையை வெற்றி கொண்டு விரைவில் அமைதியை மீட்டெடுக்கும் என்று ஈரானுக்கு புட்டின் நம்பிக்கை அளித்துள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது.